யாத்ராகமம் 20வது அதிகாரம். யாத்ராகமம் 20வது அதிகாரம். ஏழாவது வசனம். யாத்ராகமம் 20:7. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். சர்வல்லமயம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கின்ற வேளையில் நிறைவான கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காலை ஆராதனையிலே கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கின்ற 10 கட்டளைகளை பற்றின நாங்கள் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் முதலாவது கட்டளையும் இரண்டாவது கட்டளையும் சிந்தித்தவர்களாய் நாங்கள் இன்று மூன்றாவது தேவனுடைய கட்டளையை நாங்கள் சிந்திக்க கூடி வந்திருக்கின்றோம். அவை இந்த மூன்றாவது கட்டளை இங்கு முக்கியத்துவப்படுத்துகின்ற காரியம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்து, நீங்கள் என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இங்கே எனக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகங்களை நீங்கள் வணங்க வேண்டாம் என்று சொல்லிய தேவன் மூன்றாவதாக இந்த ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், அவர் ஜனங்களை பார்த்து ஜனங்களுக்காக எழுதி கொடுத்த காரியம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடமாட்டார் என்பதை தேவன் அங்கு எழுதி கொடுத்திருக்கின்றான். அவை இந்த கட்டளையை தேவன் கொடுத்த வேளையிலே அங்கு ரெண்டு பிரதானமான காரியத்தை அவர் அங்கு முன்வைக்கிறார். எப்படி என்றால், நீங்கள் என் ஜனமாகிய நீங்கள் எனக்கு கீர்த்தியை உண்டாக்கும்படியாகவே நான் உங்களை என்ன செய்தேன், எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன். அவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் என்னுடைய நாமத்திற்கு கீர்த்தியை மகிமையை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை அவர் முதலாவதாக அதிலே சொல்லுகின்ற அதே வேளையிலே, நீங்கள் எனக்கு அவகீர்த்தியை நீங்கள் உண்டாக்குகின்ற வேளையிலே நீங்கள் என்னுடைய தண்டனைக்கு தப்பவும் மாட்டீர்கள் என்பதை தேவன் தெளிவுபடுத்துகிறான். மிக தெளிவாய் தேவன், மிக இலகுவாய் எல்லாரும் புரிகின்ற வகையிலே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கே நான் மீட்டுக் கொண்டு வந்த என்னுடைய ஜனமாகிய உங்களை நான் மீட்டுக் கொண்டு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், நீங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும், நீங்கள் என்னுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆனால் நீங்களோ அதை செய்யாத பட்சத்தில் என்னுடைய தண்டனையை விட்டு உங்களால் என்ன செய்ய முடியாது, விலக்க முடியாத அளவிற்கு நான் அதை நிச்சயமாய் செய்வேன் என்பதை தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். ஆவே அருமையாளர்கள், நாங்கள் இங்கே முதலாவதாக நாங்கள் இதை பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், எங்களுடைய தொகுதியிலே இங்கே கர்த்தருடைய நாமம் என்பதை இங்கே இந்த கட்டளை முக்கியப்படுத்துகின்ற காரியம், என்னத்தை பற்றி தேவன் இங்கே அவருடைய நாமம் என்று சொல்லுகின்றார். அவங்க ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், the God's name, அது அவருடைய பெயர் என்று சொல்லப்படுகின்றது. அவன் நாமம் இங்கு பெயர் என்கிறது ஒத்த சொல்லாக காணப்படுகின்றது. அவன் இந்த நாமத்தை பற்றி சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், எல்லாருக்கும் தெரியும் இவங்களுடைய பெயர்களை சொல்லுகின்ற வேளையே நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவங்க தேவன் தன்னுடைய நாமத்தை பற்றி பேசுகின்ற வேளையிலே என்னுடைய நாமம் என்பது அவருடைய பெயர். அவை அவருடைய பெயர் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெயரின் மூலமாய் தேவன் தன்னை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அவை இங்கு தேவன் ஒரே ஒரு பெயரினாலே அல்லது நாமத்தினாலே இங்கு வேதத்திலே அவர் அங்கு சித்தரிக்கப்பட்டோ அல்லது வெளிப்படுத்தப்பட்டதோ இல்லை. அவருடைய பெயர் என்ன செய்கிறது என்று சொன்னால், அவரை பற்றி, அவருடைய குணாதிசயங்களை பற்றி, அவருடைய இயல்புகளை பற்றி, அவருடைய வல்லமைகளை பற்றி, அவருடைய நாமமானது அது ஜனங்களுக்கு சொல்லப்படுகின்ற அல்லது வெளிப்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய நாமம் என்றால் என்னவென்றால், அவரை பற்றின, அவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான வகையிலே வேதம் எங்களுக்கு அவரை பற்றி சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய நாமமாகவே இருக்கின்றது. ஒரு உதாரணமாக சொன்னால் நாங்கள் பார்க்கலாம், வேதத்திலே சொல்லப்படுகின்ற அவருடைய நாமங்களிலே ஒன்று, அவர் ஜாவே, அவர் கர்த்தர், ஜெகோவா. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவரும், அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய உடன்படிக்கைக்குள்ளாக நினைவு கூர்ந்து நடப்பிக்கின்ற கர்த்தர் என்பதை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டு வந்தார். ஆகவே மோசே கேட்கின்றான், தேவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு உடைய நாமம் என்னது என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது? அதற்கு தேவன் சொல்கிறார், இருக்கின்றவர் நானே. ஆகவே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கு இருக்கின்றவராக இருக்கின்ற ஜெகோவா நான் என்ற அவருடைய நாமத்தை சொன்ன வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவு கூர்ந்த காரியம் என்னவென்றால், இவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகின்ற கர்த்தர். அருமையாகளே, இங்கு ஆபிரகாம் இந்த தன்னுடைய மகனை பலியிட போகின்ற வேளையிலே இங்கு ஈசாக்கு கேட்கின்றான், தேவனை தகப்பனை பார்த்து, இந்த பலிக்கான ஆடு எங்கே சொல்லப்படுது? கர்த்தர் உடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். அவர் எப்படியான சூழ்நிலையிலும் அவர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்ற அளவிற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கின்றார். அவர் எல்லாவற்றிற்கும் போதுமான கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் இங்கே எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் தள்ளிவிட மாட்டார் என்கின்றது அவருடைய நாமம். அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் செய்கின்றவர் என்பது அவருடைய நாமம். அருமையாகலே, தேவன் தன்னுடைய வேதத்தில் இருந்து அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் என்பதை சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் அது அவருடைய நாமமாகவே இங்கு வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே அந்த நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்கக்கூடாது என்பதை தேவன் இங்கு மிக கண்டிப்போடு அதை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகின்றவராய் இருக்கின்றார். அவர் இப்படியாக அவருடைய நாமமானது இருக்கின்ற வேளையிலே எங்கே இதை நாமத்தை எப்படியாக வீணிலே வழங்குகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் எங்கே தேவன் சொல்லுகிறார், நான் இவ்வளவு நாமத்தை கொண்டிருக்கின்ற நான் சொல்லுகின்றேன், சர்வ வல்லவனுடைய கர்த்தர், மகா இரக்கமுடைய தேவன், உங்களுக்குள்ளே சடக்கின்ற சகல காரியங்களையும் அறிந்திருக்கின்ற கர்த்தர், உங்களுடைய தலையிலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு முடிகளை கூட நான் எண்ணுகின்ற கர்த்தர், ஆவே உங்களுக்கு வெத்தனை வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் நான் அதை கண்டுகொண்டிருக்கின்ற கர்த்தர், ஆவே இப்படியாக உங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து கொண்டு எங்களை மேய்த்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உன்னதமான கர்த்தர் நான் என்பதை அவர்களுடைய நாமத்தை சொல்லுகின்ற வேளையிலே எப்படியாக இந்த நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்குவது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை முதலாவதாக அருமையாளர்களை வீணிலே வழங்குவதை குறித்து முதலாவது காரியம் என்னவென்றால் நம்பாமை, அன்பிலீவ். அவை நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காது என்பது அவர் அவருடைய நாமம் வெளிப்படுத்துகின்ற குணாதிசயங்களை நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நம்ப வேண்டும். அவை இங்கு தேவனுடைய இந்த குணாதிசயங்களை நாங்கள் நம்பாத பட்சத்தில் நாங்கள் இந்த மூன்றாவது கட்டளையை மீறுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவை இங்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற கர்த்தர் அது எது நடந்தாலும் என்னுடைய சித்தத்தின் படியாகவே நடக்கின்றது என்பதை சொன்ன கர்த்தர், ஆனால் நாங்களோ அதை ஒரு பொழுதும் நம்புகின்றவர்கள் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோமே தவிர அதை நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பி அதை அபியாசப்படுத்துகின்றதில்லை. ஏனென்றால் நாங்கள் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின அந்த நாமத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியாத பட்சத்திலே இந்த மூன்றாவது கட்டளையை நாங்கள் மீறுகின்றவர்களாக அவை தேவன் சொல்லுகிறார். எங்கள் இடத்திலே பாவங்களை அறிக்கை செய்தால் நான் உங்களை மன்னிப்பேன் என்று சொன்ன இந்த மன்னிப்பினுடைய அவருடைய நாமத்தை நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை என்றால் நாங்கள் அதை வீணிலே வழங்குகின்றவர்களாக இருக்கும். இதைத்தான் தேவன் சொல்லுவோம். அவை 20வது சங்கீதம் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாங்க. மேன்மை பாராட்டுதல் என்று சொன்னால் அவர்கள் சிலர் குதிரைகளை நம்புகின்றார்கள், சிலர் ரதங்களை நம்புகின்றார்கள். ஆகவே இங்கு கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதென்றால் என்னவென்றால், இங்கு தேவனை தவிர நாங்கள் மிச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நம்புவது இந்த மூன்றாவது கட்டளையை நாங்கள் மீறுவதற்கு சமம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனை தவிர மிச்ச எல்லாவற்றையும் நம்புவோம். எங்களுடைய கையை நம்புவோம், எங்களுடைய பிரயாசத்தை நம்புவோம், கல்வியை நம்புவோம், எங்களுடைய தொழில்களை நம்புவோம், எங்களுடைய பணங்களை நம்புவோம், எங்களுடைய பலன்களை நம்புவோம், எங்களுடைய உறவுகளை நம்புவோம், எங்களுடைய உறவினர்களை நம்புவோம், இப்படியா எல்லாத்தையும் நம்புவோம். ஆனால் தேவனை விட்டு. ஆனால் இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் எல்லாவற்றையும் நான் எதை நம்புவேன் என்றால், எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்றால், என்னுடைய கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தையே நான் என்ன செய்வேன், மேன்மை பண்றால் அவர் எனக்கு அடைக்கலமும் அவர் எனக்கு பலனும் அவர் எனக்கு எல்லா காலத்திலும் இருக்கின்ற அவரை அன்றி நான் எதையுமே என்ன செய்ய போவதில்லை, நம்ப மாட்டேன் என்பதை இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார். அருமையான என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த மூன்றாவது கட்டளையானது எந்த அளவிற்கு மீறப்படுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு வலியுறுத்துகின்றேன். எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சபை சமுதாய வாழ்விலே எங்களுடைய இன்பங்கள் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நோவுகள் மரணங்கள் பிறப்புகள் ஏதுவாக இருந்தாலும் அவருடைய வழியையும் அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களையும் நாங்கள் நம்ப வேண்டும் என்பதையும், நாங்கள் நம்பாத பட்சத்திலே தேவனங்களை தண்டிப்பார் என்பதையும் இங்கு முதலாவதாக தேவன் இந்த மூன்றாவது கட்டளை இருந்து எங்களுக்கு கற்பித்து தருகின்றார். இரண்டாவதாக இங்கு முக்கியத்துவப்படுத்துகின்ற காரியம் என்னவென்றால், பிழையாக அவரை போதிப்பதும் பிரதிநிதிப்படுத்துவதும். அவங்க கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குதல் என்பது என்னவென்றால், பிழையாக அவரை போதிப்பதும் பிழையாக அவரை பிரதிநிதித்துவப்படுத்துவதும். அவை கர்த்தருடைய நாமம் அருமையாளர்களே என்ன என்பதை நீங்கள் யாரும் அறிந்திருக்கின்றீர்கள். அவர் தேவன் தனது நாமத்திற்கு கீர்த்தி உண்டாகும்படி பிரியமாக வாழும்படி அவர் வேதத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அவர் வேதத்தை தந்திருக்கின்றபடியாலே அவருடைய நாமத்திற்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலே நாங்கள் வேதத்தை போதிக்கின்றதோ அல்லது அவருடைய நாமத்திற்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையிலே நாங்கள் வேத ஆலோசனைகளை கொடுப்பதோ அல்லது வேதத்திலே வழிகளுக்கு புறம்பாக நாங்கள் அறிவுரை கூறுவதோ தேவனுடைய நாமத்தை தூஷிக்கின்றதற்கு அது சமம். நாங்கள் சில வேலைகளிலே சில ஆலோசனைகளை கொடுப்போம், சில அறிவுரைகளை கொடுப்போம், அது மனுஷர்கள் திருப்திப்படுகின்ற வகையிலே அந்த ஆலோசனைகள் இருக்கும். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இங்கு உன்னதமான மகா தேவனுடைய சகல ஆலோசனைகளை கர்த்தாவாகி அவருடைய இந்த ஆலோசனைகள் அது வேதத்திலே இருக்கிறபடியாலே இங்கு சகல ஆலோசனைகளும் அது வேதத்திலிருந்து கொடுக்கப்படாத ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மனுஷனை மையமாக வைத்து கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மனுஷனை திருப்திப்படுத்த கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் தேவனுடைய மூன்றாவது கட்டளையை சிதைக்கின்றதாகவே இருக்கின்றது.
அங்கு மார்க்கு 7:7 கிறிஸ்து தெளிவாய் இங்கு ஏசாயாவினுடைய புஸ்தகத்தை அவர் அங்கு தெளிவாய் சொல்கின்றார். நாங்கள் மனுஷர்கள் பிரியப்படும்படியாய், மனுஷர்களை திருப்திப்படுத்தும்படியாய், மனுஷர்களையே முன்வைத்து போதிக்கின்ற போதனைகள் எல்லாம் அது என்னுடைய நாமத்திற்கு அது குலைச்சலை, என்னுடைய நாமத்திற்கு அது மகிமை இன்மையை அபகீர்த்தியை கொடுக்கின்றதாக இருக்கும். அவை இங்கே அடுத்ததாக அவருடைய பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்துவதென்றால் எப்படி என்றால், தேவன் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகின்ற வேளையிலே அந்த காரியத்தை நாங்கள் ஏன் சொல்லுகிறார் என்று புரிந்து கொள்ளாமல் அதை பிழையாக பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் அவருடைய நாமத்தை தூஷிக்கப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றீர்கள், நீங்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிறது, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அதை விளங்கி அதை பிழையாக விளங்குவது அவர்களுடைய ஒன்றாக இருக்கிறது. அவர் என்னத்தை இங்கு பார்க்கிறோம் என்றால், ஒரு தகப்பனோ அல்லது தாயோ சொல்லுகின்ற ஒரு கட்டளைக்கு பிள்ளைகள் அதை பிழையாக விளங்கி அதை பிழையாக விளக்கம் கொடுக்கின்றது தான் இங்கு பெற்றாரை அவர்கள் பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்துவது. அதுபோல அருமையாளர்களை இந்த மூன்றாவது கட்டளையிலே தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகின்ற அவருடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கல்லுகளில் இருந்து கூட தனக்கு ஜனங்களை உருவாக்கக்கூடிய தேவன், அவர் கல்லுகளில் இருந்து அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் என்றால் வெறுமையில் இருந்து எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர். அதற்காக நாங்கள் எங்களுக்கும் தேவன் அப்படியான ஒன்றை தருவார் என்று ஒரு பிழையான முறையிலே தேவனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அவங்கே தேவன் உனக்கு உடனடியாக அதை தருவார், உடனடியாக இதை தருவார், ஏனென்றால் அவர் வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவனது உண்மை. ஆனால் அவரை பிழையான முறையிலே பிரதிநிதித்துவப்படுத்துவது இங்கே அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு அது சமனாக இருக்கு. அவர்மையாகலே அங்கு தேவன் தன்னை எப்படியாக இந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக வெளிப்படுத்தினாரோ அவர் அந்த வகையிலே நாங்கள் அவரை புரிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஒரு கட்டத்திலே அவர் கோபமுடைய கர்த்தர், அவர் வாக்கு மாறாத தேவன், அதே வேளையிலே அவர் இரக்கமுடைய தேவனும் கூட. அவர் இரக்கமுடைய தேவன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கோபத்தை பற்றி நாங்கள் அறியாமல் இருக்கின்றது, அதை நாங்கள் விளங்காமல் இருக்கின்றது, அவருடைய நாமத்தை நாங்கள் தூஷிக்கின்றதற்கு சரி. அவருமே அவர்களை நாங்கள் முதலாவதாக பார்த்தோம், அது தேவனை அவருடைய குணாதிசயங்களை அவருடைய நாமத்தினுடைய அந்த அர்த்தங்களை நாங்கள் நம்பாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்றது அது முதல் மூன்றாவது கட்டளையை சிதைப்பதாகவும், இரண்டாவதாக நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால் அவரை பிழையாக போதிப்பதும் அவரை பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்துவதும் இங்கே இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்த்தோம். அது அவருடைய மூன்றாவது கட்டளையை சிதைக்கின்றதாக இருக்கின்றது. இங்கு மூன்றாவதாக நாங்கள் வாங்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால் இங்கே அசட்டையீனமாக இருத்தல். அவங்கே தேவன் தன்னுடைய ஜனத்தை மீட்டு இந்த கட்டளையை கொடுக்கும் முன்பதாக அவர் சொல்லிய ஒரு வார்த்தையை நான் உங்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்து அவர் இங்கே மோசேக்கு சொன்னிய வார்த்தைகளில் அவர் சொன்ன ஒரு பிரதானமான சொல்லை நாங்கள் சில வேளைகளில் கவலையினமாக விட்டு விடுவதுண்டு. இஸ்ரவேலே கேள் என்றால், இஸ்ரவேலாகிய ஜனமே என்னுடைய கட்டளைகளை நான் உனக்கு சொல்லுகின்ற வேளையிலே நீ அசதி உள்ளவனாக, அலுப்புள்ளவனாக, சோம்பல் உள்ளவனாக, கவலையீனமானவனாக இருந்து விடாதே. இதாவது அர்த்தம், இஷ்ட வேலை என்னுடைய காதுகளை நீ என்னுடைய வாய்க்கு நேராக திருப்பு. அவங்க தேவன் இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், லிசன் ஓ இஸ்ரேல், அவங்க இஷ்டவேலாகி என்னுடைய ஜனமே என்னுடைய சத்தத்திற்கு காதுகளை கொடு என்றால் அது தேவன் இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நான் என்னுடைய நாமத்தை நான் முன்னாக பிரஸ்தாபப்படுத்துகின்ற வேளையிலே, என்னுடைய நாமத்தை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற வேளையிலே, என்னுடைய நாமத்தை நான் உனக்கு போதிக்கின்ற வேளையிலே நீ அசட்டையினமாக இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நீ என்ன செய்கிறாய்? என்னை, என்னுடைய நாமத்தை தூஷிக்கின்றவனாக இருக்க. பெற்றார்களை, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் சில அறிவுரைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற வேளையில், இந்த பிள்ளைகள் தங்களுடைய பொத்தானை நோண்டுவதும் தங்களுடைய நிகங்களை கடிப்பதும் அங்கிருக்கின்ற பொருள்களிலே சொருகிறதுமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அப்பப்பா என்ன ஒரு கவனமாக இருக்கிற பிள்ளைகள் தூற்றுவீர்களா? அல்லது அந்த பிள்ளைகள் மீது உங்களுக்கு கோபம் வருமா? அவை நாங்கள் என்ன விரும்புகிறோம், எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாம் கவனமாக கேட்க வேண்டும், ஆனால் நாங்களோ தேவனுக்கு நாங்கள் கவனமாக கேட்க மாட்டோம். அவ என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அது எங்களுடைய ஒரு மாயமாலத்தை, ஒரு ஹிப்போக்ரிட்ஸை அதற்கு காட்டுகிறது. அவங்க தேவன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், விசேஷமாய் அவருடைய பிரசன்னமானது இருக்கின்ற இடத்தில், அவை தேவன் பிறத்திய எல்லா உலகத்திலும் அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. உண்மை அவர் எங்கும் இருக்கின்ற, எங்கும் வியாபித்திருக்கின்ற, எல்லா இடத்திலும் இருக்கின்ற கர்த்தரது உண்மை. அவர் பிரத்தியேகமாய் தன்னுடைய ஆராதனைகளிலே, சபை கூடுதலிலே, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கின்ற இடங்களிலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆகவே இந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் அசட்டை உள்ளவர்களாய், நித்திரை மயக்கம் உடையவர்களாய், வேறு சிந்தனை உடையவர்களாய், எப்படா இந்த இடத்தை விட்டு போவோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களாய், ஏனடா இந்த இடத்திற்கு வந்தோம் என்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயமும் இங்கு மூன்றாவது கட்டளையை சிதைப்பது என்பதிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அநேகர் நான் கூட பார்க்கின்ற நித்திரை மயக்கத்தோடு நித்திரை தூங்கி விழுகின்றார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், எனக்கல்ல தேவன் உங்களை தண்டியாமல் விட மாட்டார் என்று அவரே சொல்கின்றார். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வருகின்ற ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு இஸ்ரவேலே கேள் என்று எங்களுடைய காதுகளை அவருடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு வருகின்றவர்களாக இருப்பதுதான் அருமையானவர்களே அவருடைய இந்த மூன்றாவது கட்டளைக்கு அது சால பொருந்ததாக இருக்குமே தவிர, இங்கு நாங்கள் அநேக சோம்பல்தனங்களோடு, நித்திரைகளோடு, வேறு சிந்தனைகளோடு இங்கே எழும்புகின்ற வேளையில் எழும்பாமல் இருக்கின்ற வேலை இருக்காமல் ஏதோ ஒரு ஏதோ வில்லங்கத்துக்கு கொண்டு வந்து எல்லாரும் பிடிச்சிருத்தி விட்டது போல ஒரு உணர்வுகளை உடையவர்களாக இருக்கின்றது. அது எந்த ஒரு வகையிலும் இந்த மூன்றாவது கட்டளை அனுசரிக்கின்றதில்லை. அது மட்டுமல்ல, தன்னுடைய பிரசன்ன பிரத்யேகமானவருடைய பிரசன்னத்தை அசட்டை பண்ணுகின்றது மட்டுமல்ல, அருமையானவர்களே அவருடைய பிரசன்னம் கூடுகின்ற இடத்திற்கு நாங்கள் வருகை தருவது, வாஞ்சியோடு வருவது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பெற்றுகின்ற மகத்துவங்களை அறிகிறதிலே விருப்பம் இல்லை. ஏனென்றால் இங்கு அவருடைய நாமத்தை நாங்கள் பூமியிலே வழங்குகின்றோம். அடுத்ததாக அருமையானவர்களே, இந்த அசட்டைனமாக இருப்பது என்பது எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுடைய வழிகளை விட்டு அதில் அசட்டையினமாக இருக்கின்றோம். கணவனானவன் மனைவிக்கு உண்மை இல்லாத சந்தர்ப்பங்கள், அது அசட்டையான காரியங்கள். மனைவியானவள் கணவன் இங்கு கீழ்ப்படியாதது ஒரு அசட்டையான காரியங்கள். இங்கு பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதது அசட்டையான காரியங்கள். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வழிகளை அறிந்து அவர்களை சரிப்படுத்தாதது ஒரு அசட்டையான காரியங்கள். எங்களுடைய வாழ்விலே அநேக ஆவிக்குரிய அசட்டைகள், ஆவிக்குரிய சோம்போறித்தனங்கள், ஆவிக்குரிய உற்சாகமின்மைகள், பிள்ளைகளை குடும்பங்களை ஆவிக்குரிய வகையிலே உற்சாகப்படுத்தி தேவனுக்கென்று மகிமைப்படுத்துவதற்கென்று உந்துவிக்காத ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நாங்கள் தேவனுடைய மூன்றாவது கட்டளையை இலகுவாக நாங்கள் உடைக்கின்றோம். அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத் தலைவனாக தலைவியாக நாங்கள் எவ்வளத்திற்கு ஆவிக்குரியதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம் என்பதை கேட்டு இங்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின நாமங்களை நாங்கள் நம்பாமல், தேவன் வெளிப்படுத்தின அவருடைய நாமங்களை நாங்கள் பிழையாக புரிந்து கொண்டு பிழையாக போதித்து பிழையாக பிரதிநிதிப்படுத்தாமல் நாங்கள் அசட்ட இனமாக அல்லாமல் உற்சாகமாய் நாங்கள் சங்கீதக்காரன் பாடுகிறான் தேவரீர் எங்களுக்கு உற்சாகமான ஆவி எனக்கு தாரும். அவ என்னவென்றால் இங்கே தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிரசன்னங்களை தேவனுடைய உறவுகளை ஐக்கியங்களை நாங்கள் பாடுகின்ற வேளையிலே அது ஒரு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கேட்கின்றவர்களாக இருக்கவும். ஆனால் வேறு காரியங்களை கேட்கின்ற வகையிலே பேசுகின்ற வகையில் எங்களுடைய நாக்கு 10 அடி நீளம் காது 8 அடியோ என்று அதில் எங்களுக்கு சந்தோஷம் ஏனென்றால் தேவனுடைய காரியங்கள் அருவருக்கும் தேவனுடைய காரியங்களுக்கு செவிப்படுப்பதற்கு நித்திரை தூக்கமும் தேவனுடைய காரியங்களை சிந்திப்பதற்கு எங்களுக்கு எந்த ஒரு நோக்கமுமே இல்லை. உலக காரியம் உலக நீதி மற்றவருடைய காரியங்கள் எல்லாம் நாக்கு நீள நீள கதைக்கின்ற அளவிற்கு பாவமானதுங்களை பிடித்து இந்த 3வது கட்டளையை சிதைக்கின்றதாக இருக்கும். பதினாறாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு போதகர் சொன்ன ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். ஒருவர் ஆராதனையிலே சோம்பல்தனமாக இருக்கின்றவர் என்று சொன்னால் அவருடைய ஆவியும் சோம்பலாகவே இருக்கிறது என்பதனுடைய ஒருவர் ஆராதனையிலே அவர் சோம்பராக உற்சாகமின்மையாக இருக்கிறார் என்றால் அவருடைய ஆவியும் உற்சாகமின்மையாக இருக்கிறது என்பதை அந்த போதகர் மிக தெளிவாய் ஞானமாய் சொல்லி இருப்பது அது வேதத்தோடு ஒப்பிடப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. சொல்றார் உற்சாகமான ஆவி எங்களிடத்திலே இருக்கின்றதாக இருப்பவர். 4வது காரியம் அருமையானவர்களே, இங்கே எமது நடக்கையால் அவரின் நாமத்திற்கு அவகீர்த்தியை கொண்டு வருதல். இங்கே 7வது வசனம் சொன்ன காரியம் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்றார். இங்கே தேவனுடைய நாமத்தை எங்களுடைய நடக்கைகளினாலே தூஷிப்பது. இங்கு தேவன் பல தடவைகளிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால் என்னுடைய நாமத்திற்கு குலைச்சல் என்னுடைய நாமத்தின் நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம். இங்கு வேதத்திலே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னப்பட்ட காரியங்கள் ஒன்று என்னவென்றால் இந்த பரிசுத்த குலைச்சல் ஆகாத படிக்கு உன்னுடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டும். பாடசாலையிலே பிள்ளைகள் படிக்கின்ற வேளையிலே அல்லது நாங்கள் எங்களுடைய இளமையான காலங்களிலே ஒரு பிழையை செய்தால் அந்த 1வதாக மற்றவர்கள் விசாரிக்கிறது என்ன, இவன் யாருடைய கொடிய என்று சொல்லி போட்டவர் அடுத்ததாக சொன்ன காரியம் அப்பனவு பிடித்தான் முந்தி. அவர் என்னத்தை இங்கு காணுகிறோம் என்றால் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஆருக்கு அவகீர்த்தியை கொண்டு வருகின்றது, எங்களுடைய பெற்றார். அவே அதே வேளையிலே இங்கே ஒரு படிப்பிலே விளையாட்டிலே அல்லது ஒரு சிறந்த ஒரு மாணவனாக இருக்கின்ற வேளையில் இவன் யாருடைய மகன் என்று கேட்பார். என்ன இந்த பெயரானது என்னத்தை காட்டுகிறது என்றால் அவன் யாருடையவன் என்பதை அது காட்டுகின்றதாக இருக்கிறது. அவன் இங்கு இஸ்ரவேல் ஜனங்களானது மீட்கப்பட்டு கொண்டு வருகின்ற வேளையிலே இங்கு பார்வோனுடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக ஒடுக்கப்பட்ட இந்த ஜனமானது இங்கு கிறிஸ்துவினுடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அது மீட்கப்பட்டு வந்த இந்த ஜனமானது அவருடைய சகல செய்கைகளிலும் அவருடைய பிள்ளைகளாகிய தகப்பனாகிய தேவனை அது காட்டுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையானது இருக்க வேண்டும் என்பதை வேதமந்திரம் கேட்டுத்தருகிறது. அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சாட்சி யாரை அது பிரதிபலிக்கின்றது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது அது பார்வோனை பிரதிபலிக்கின்றதா அல்லது அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதா? அவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையானது தேவன் சொல்லுகிறார் என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதென்றால் இங்கு வெளிப்படையாக உங்களுடைய வாழ்க்கையானது யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதாகவும் ஆருடைய நாமத்தை கொண்டு செல்லுகின்றதாகவும் இருக்கின்றது. நீங்கள் எனது நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லுவனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் எனக்கு விரோதமாய், என்னுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய், என்னுடைய சாட்சிக்கு விரோதமாய் எதை செய்தாலும் அது என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. தேவன் இங்கு பரிசுத்தத்தை அவர் நாங்கள் அவருடைய பரிசுத்தத்தை குலைக்கும், அவர் பரிசுத்தமுடைய தேவன், அவருடைய பரிசுத்தத்திலே நாங்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது. அவை தேவன் இங்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இந்த பரிசுத்த தேவனை உன்னுடைய தேவனாக கொண்டிருக்கின்ற நீ ஒவ்வொருவனும், நீ பாவத்திலே நீ வாழ்ந்து பாவத்தை குறித்ததான சாட்சியை நீ கொடுக்கின்றவனாக இருக்கக்கூடாது. இதைத்தான் இங்கு வேதமங்களுக்கு தெளிவுபடுத்து. அவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய பாடசாலையிலே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, எங்களை சுற்றி இருக்கின்ற எங்களுடைய அயல் வீட்டுகளிலே, நண்பர்களுக்கு நாங்கள் எப்படியான ஒரு செய்தியை கொடுக்கின்றோம்? நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் சரித்தவர்களாக இருப்பதை காணுகின்றார்களா, அல்லது நாங்கள் சாத்தானை தரித்தவர்களாக மற்றவர்கள் காணுகின்றார்களா? அவருடைய நாமத்திற்கு களங்கம் விளைவிக்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தண்டியாமல் விட மாட்டார். மிக ரெண்டு வகையான களங்கம் அல்லது சாட்சியின்மை இருக்கிறது. எப்படி என்றால், நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்கின்ற வேளையிலே நாங்கள் தூஷிக்கப்படுவோம், அது உண்மை. நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்யாத வேளையிலும் நாங்கள் தூஷிக்கப்படுவோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற தூஷிப்பு இங்கே என்னவென்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்யாமல் வருகின்ற தூஷிப்பு. ஆகவே நான் இங்கு களவெடுக்காமல், இங்கே களவெடுத்து நான் கள்ளன் என்கின்ற ஒரு பேரானது போகின்ற வேளையில் அது மூன்றாவது கட்டளை நான் வருகின்றேன். என்றால் அங்கே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கின்ற வகையிலே என்னுடைய செயற்பாடுகள் இருக்கின்ற, அவை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம், இவன் கிறிஸ்தவன் அல்லவா, இவன் சபைக்கு போகின்றவன் அல்லவா, இவன் வேதத்தை கதைக்கின்றவன் அல்லவா, இவன் அதே செய்தவன் அல்லவா, இவன் இப்படியாக பாருங்கள் என்ன செய்தவன், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சாட்சியின்மைகளும் அது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடைய சபைக்கும் அவருடைய நாமத்திற்கும் அதங்கே களங்கத்தை ஏற்படுத்துகின்றதாக இருக்கும். ஆகவே வேலை ஸ்தலங்களிலே வேலை செய்கின்றவர்கள் கிறிஸ்துவினுடைய சாட்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்கள் கிறிஸ்துவை பற்றின சாட்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். வீடுகளிலே இருக்கின்றவர்கள் கணவன் பிள்ளைகள் பெற்றார்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ சாட்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சபையிலே இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவ சாட்சியை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இங்கு தேவன் தெளிவாக சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறது என்றால் என்னவென்றால், அவர் வெளிப்படுத்தின இந்த அவருடைய மகிமைகளை அவருடைய நாமங்களை நாங்கள் நம்பாமல், அவரை எங்களுடைய வசதிகளுக்கு ஏற்றது போல நாங்கள் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி மனுஷர்கள் திருப்திப்படுகின்ற வகையிலே அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து, இங்கு நாங்கள் சோம்பலாகவும் அசட்டை இனமாகவும் நாங்கள் தேவனுடைய இந்த பிரசன்னத்தை நாங்கள் விலக்கி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் சாட்சியின்மைகளாக வாழுகின்றதை வேதமானது தடை செய்கின்றதாக இருக்கும். தேவன் சொல்லுகின்றார், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விட மாட்டேன். அருமையாக என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு விரோதமாக இந்த பிரமாணங்களை நாங்கள் மீறின ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை தேவன் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீ ஆண்டவராகிய கிறிஸ்து விடத்திலே நீ அதை போகின்ற வேளையிலே, ஆண்டவராகிய கிறிஸ்து விடத்திலே இதற்காக நீ மனமுடைகின்ற வேளையிலே, அந்த தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உனக்கு பெரியதான விடுதலையை தருவார். இல்லையே, நீடைய பாவங்களை உணராமல், உன்னுடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் இருந்ததை உணர்ந்து மன்னிப்பு கேட்காமல், தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அவருடைய அவரை பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்தி அவரை பிழையாக போதிக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் மனம் உருகி நொந்து நாங்கள் அசட்டையாக சோம்பலாக தேவனுடைய பிரசன்னங்களுக்கு வராமல் நாங்கள் தேவனுடைய பிரசன்னமான நேரத்திலே நாங்கள் அசீதமாக இருந்து ஒவ்வொரு காரியங்களை நினைத்து நாங்கள் வேதனைப்படாமல் வேதனைப்பட்டு சாட்சியாக வாழ்ந்த ஒவ்வொரு காரியங்களை குறித்து நொந்து கிறிஸ்துவிடத்திலே போனால் நிச்சயமாய் அவர் உங்களை மன்னிப்பார். போகாமல் உங்களுக்குள்ளே பாவங்களை வைத்து மறுபடியும் நம்பிக்கையின்மையாக மறுபடியும் பிழையாக போதித்து மறுபடியும் பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்தி மறுபடியும் சோம்பலாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நடக்கையிலே சாட்சியின்மையாக இருந்தால் தேவனுடைய தண்டனைக்கு நீங்கள் விலக மாட்டீர்கள் என்பதையும் தேவன் இரக்கத்தோடு உங்களுக்கு சொல்லுகின்றவராக இருக்கின்றான். அருமையாளர்களே, தேவன் தாமே நானும் நீங்களும் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை நாங்கள் கொடுத்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய அவருடைய கீர்த்தியை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் அவரை சாட்சி பகர தேவன் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே ஆமென்.